ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஆன்மா அறிவதற்கு இதைவிட மேலான செய்தி விஷயங்கள் இருக்கின்றன, அது எதையும் அறியல, ஒன்றும் அறிந்திடாது. பாத்தீங்களா? அப்ப என்னன்னா, இந்த ஐம்புல அறிவு, ஐம்புல அனுபவம் இதிலேயே அழுந்துகின்ற வரை, இதிலேயே தீவிரமான பற்று வைத்திருக்கிற வரை, ஆன்மா தன்னை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை, தனது முதல்வனை பற்றியும் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஏன்னா ஐம்புலங்களுக்கே அந்த தன்மை உண்டு, ஆன்மாவை மறைக்கின்ற தன்மை. நாம ஆன்மா என்ற உணர்வு நம்மிடம் எழவிடாமல் தடுக்கின்ற தன்மை ஐம்புலன்களுக்கு உண்டு இல்லையா? இது பெரிய விஷயம். இதை நானா சொல்லலாமா? பெரியோர்களே ஆகமங்கள் சொல்கின்றனர், மேற்கோளோட சொல்றாங்க. ஆகவே இதை நானா சொல்லக்கூடாது. முதல் ஆசிரியராகிய மெய்கண்டார் அவர்களே சொல்லியிருக்கின்றார். எட்டாம் சூத்திரத்துல அதிகரண மேற்கோள்ல சொல்றாரு என்னன்னா, இவ்வான்மாக்கள் ஐயுணர்வுகளால் மயங்கி தம்மை உணரா என்றது மேற்கோள். ஐயுணர்வுகளால் மயங்கி, ஐயுணர்வுகள் ஐம்பொறிகள். இந்த ஆன்மா ஐம்பொறிகளாலே மயங்கி, மயங்கி என்றால் அறியாமை கொண்டு, ஐம்பொறிகளாலே அறியாமை கொண்டு. ஐம்பொறிகளை வச்சுதானே அறிவையே பெறுறோம், செவியை வச்சுதானே ஓசையை அறிகிறோம், கண்ணை வச்சுதானே உருவத்தை அறிகிறோம், ஐம்பொறிகள் மூலமாக நம்ம அறிவை பெறுகின்றோம். இது அறியாமை கொண்டுங்கிறீங்களா? புறத்து விடயங்களை அறிகின்றோம், ஆனா தன்னை பற்றி அறிய முடியலையே, அறியவும் விடாது. ஏன்னா இந்த புறத்து விடயங்களை நோக்கியே நம்மளை இழுக்கும், அந்த அனுபவங்களை நோக்கியே நம்மளை தள்ளும். அந்த அனுபவத்தை மேலும் மேலும் பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பாதையிலேயே நம்ம இழுத்து கொண்டு போகும் ஒழிய, அதுக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பூரா நம்ம பயன்படுத்தும்படி செய்து, தன்னை பற்றிய சிந்தனையே எழவிடாமல் செய்துவிடும் இந்த ஐம்பொறிகள். அதனால ஐயுணர்வுகளால் மயங்கி தம்மை உணரா என்றது என்று ஆசிரியர் மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். நம்மளை மறைக்கிற வேலை ஆணவமலத்தோட வேலை, மறைத்தலே அதனுடைய வேலைதான். ஆனா ஆணவமலத்துக்கு ஒரு உதவியாள் மாதிரி இந்த ஐம்பொறிகள் இருந்து கொண்டு, இந்த கேவல நிலையில ஆன்மாவை மறைக்கிற வேலைய ஆணவமலம் நேரடியா செஞ்சது, சகல நிலையில ஐம்பொறிகள் மூலமா அந்த வேலையை செய்ய வைக்குது அந்த ஆணவமலம் தான் இல்லைங்களா? ஆகவே ஆணவமல பெருமான் தந்துள்ள பொறிகரணங்களை ஆணவமலத்துக்கு அடிமைகளாக நம்ம ஆக்கக்கூடாது இல்லையா? அவற்றை வழிபாட்டு நிலையிலே செலுத்திவிட்டால் அவை ஆணவமலத்திலிருந்து விடுபட்டு விடுகும். அதனாலதான் திருவங்க மாலையில் அப்படி ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு பணி சொல்லி வழிபாட்டு பணியை விதித்துள்ளார். திருவங்க மாலையில தலையே நீ வணங்காய் என்ற அந்த திருப்பாடல், அப்படி வழிபாட்டு நிலைக்கு வந்துவிட்டால் அப்போ ஆணவ ஆதிக்கத்திலிருந்து பொறிகள் விடுபடுகின்றன. ஆன்மா விடுபட்டா பொறிகள்லாம் விடுபட்டுரும். ஆன்மா எந்த வழியில நிற்குதோ அந்த வழியில தான் பொறிகள்லாம் நிற்கும். பின்னால் அருமையா சொல்ல போறார். சரி, ஒன்றும் அறிந்திடாது. அப்போ ஆசிரியருடைய கருணை எங்க பாருங்க. நாம பொறிகள் மூலமா விடயங்களை தான் அறியணும் ஒழிய நம்மை பற்றி அறியவே இல்லை என்று சொல்வதன் மூலம், ஆகா நாம நம்மை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம், அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை நமக்கு ஆசிரியர் ஏற்படுத்துகின்றார். நான் உலகத்துல எத்தனையோ பாடங்கள் படிச்சிருக்கேனே, எனக்கு சிவப்பிரகாசம் படிச்சுதான் ஆகணும்னு என்ன ஒரு கட்டாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப சொல்றார், எத்தனை பாடங்கள் படிச்சாலும் நாம நம்மளை பத்தி படிச்சதில்லை, ஒன்றும் அறிஞ்சிடாத ஆன்மா. எத்தனையோ விஷயங்களை அறியும், அனுபவிக்கும், ஆனா அறிய வேண்டிய விஷயங்கள் ஒன்றையுமே அறியாமல் தான் இருக்கிறது. அதை சொல்வது சிவப்பிரகாசம் தான், அதனால அவசியம் அதை நாம படிச்சாகணும் என்ற வேட்கையை கொடுக்கின்றார். ஆகவே இது ஆசிரியருடைய கருமை, கருணை தான் இது, ஆசிரியர் மீது வைத்த கருணை தான். ஒன்றே அறியாமல் இருக்கிறோம்னு நம்ம அறியாமையை நம்ம முதல்ல உணரணுமே, அப்பந்தானே அறியணுங்கிற வேட்கை வரும். அதை நமக்கு உணர்த்திடா, ஒன்றும் அறிந்திடாது. அறியும் தன்மை பிரிந்து, சரி இப்படி பொறிகள் மூலமா புலன்களை அனுபவிச்சுட்டு வருத, இந்த நிலையிலேயாவது ஆன்மாக்கள் தொடர்ந்து இருக்க முடியுமா என்று சொன்னால் தொடர்ந்து இருக்க முடியாது. என்னன்னா அந்த நனவு நிலையிலிருந்து கனவு நிலை என்ற ஒரு நிலைக்கு இறங்கும், அப்புறம் கனவிலிருந்து உறக்கம் என்ற நிலைக்கு இறங்கும், அதிலும் பேர் உறக்கம், உயிர் படங்கள் என்று இப்படி படிப்படியா அறியாமை மேலோங்கக்கூடிய அவத்தைகளை அது அடைகின்றது. அதனாலதான் அறியந்தன்மை பிரிந்து அடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தார் பேணி. என்னென்ன முறையான அஞ்சவத்தைகளை, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்ற வரிசையிலே வருகின்ற அஞ்சவத்தைகளை பெருகிய மலத்தார் பேணி, ஆணவ மலம் அதனுடைய வலிமை பெருக பெருக இந்த அவத்தைகள் வரும். ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் ஆணவ மலம் பெருகுகின்றது என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், ஏன்னா அது தன்னையே காட்டாது. அப்போ அது பெருகுகிறது என்று சொன்னால் ஆணவ மலத்தின் வேலை நம்மிடம் அறியாமையை செய்வது, அப்ப நமக்கு அறியாமை பெருகுகின்றது. உண்மைதானே, நனவு நிலையில இருந்த அளவுக்கு அறிவு விளக்கம் கனவு நிலையில இல்லை இல்லையா. கனவு நிலையில் இல்லாம பொருத்தம் இல்லாமல் நம்முடைய அறிவு அனுபவங்கள் இருக்கின்றன, பொருத்தமே இல்லாமல் இருக்கின்றன. நனவு நிலையில அறிகிற மாதிரி கனவு நிலையில தெளிவாக எதையும் நாம அறிவதில்லை இல்லைங்களா. அதை வச்சுதானே திருவருள் பயன்ல இதே ஆசிரியர் கேட்கின்றார், நனவுல கண்டவற்றை கனவுல தெளிவாக காண முடியல இந்த ஆன்மாக்கள், இப்ப இந்த ஆன்மாக்களுக்குன்னு என்ன செயல் இருக்க முடியும் என்று அருமையா கேட்கின்றார். இல்ல நான் செய்றேன் நான் நினைக்கிறேன், நனவுல கண்டவற்றை கனவுல உன்னால தெளிவா காண முடியுதா இல்லையா. குழப்பமாக எல்லாம் காட்சிகளை கனவுல காண்ற, அப்ப உனக்குன்னு எதுவும் செயல் இருக்க முடியுமா? உனக்குன்னு செயல் இருந்தா நீ குழப்பமா காண்பாயா, தெளிவாக அல்லவா காண்பாய், ஆகவே உன் செயலால் எதுவும் இல்லை என்று உணர்த்துகின்றார். கண்ட நனவை கனவில் கலங்கிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல் என்று திருவருள் பயன்ல கேட்பார். அதனால அந்த நனவத்தையை விட கனவத்தையில அறியாமை அதிகமாகுது, கனவை விட உறக்கத்துல இன்னும் அறியாமை. கனவுலையாவது ஏதாவது சில காட்சிகள் தெரிஞ்சது, உறக்கத்துல அதுவும் இல்லை, அறியாமை அதிகமாயிட்டது. பேருறக்கம்னா, உறக்கம்னா யாராவது கூப்பிட்டா குரல் கொடுத்தா கூட முழிச்சிருவோம், பேருறக்கம்னா அதுவும் முழிக்க மாட்டோம். அப்ப இன்னும் அறியாமை அதிகமாயிட்டது. உயிர்ப்படங்கள்லாம் இன்னும் அறியாமை மேலும் அதிகம்தான். அதனால அந்த அறியாமை நமக்கு அதிகமாயிட்டே வருது. எப்போ நனவிலிருந்து கனவு, கனவிலிருந்து உறக்கம், உறக்கத்திலிருந்து பேருறக்கம், இப்படி அவத்தைகள் கீழே இறங்க இறங்க அறியாமை நமக்கு அதிகமாகுது. அறியாமை அதிகமாகிறது தான் ஆணவ மலம் பெருகுவதற்கு அடையாளம். அதனாலதான் பெருகிய மலத்தால் அஞ்சவத்தை பேணி என்று சொன்னார். அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி, இது மேலிருந்து கீழ் வருகின்ற அவத்தைகள், நனவு, கனவு, உறக்கம். ஏன்னா முதல்ல நனவுல தானே தொடங்கினார் ஆசிரியர், பொறிகளை பற்றி கொண்டு இல்லையா, வாயில்களாகிய பொறிகளை பற்றி கொண்டு ஏதாவது புலனை அறியும், அறிந்ததை அனுபவிக்கும்னு சொன்னார். அது நனவு நிலை, நனவு நிலையிலிருந்து தொடங்குறார். நனவு நிலையிலிருந்து அப்புறம் கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள்னு அறியாமை மிகுந்து கொண்டே வரக்கூடிய அவத்தைகளை அடையும். உறும் தனி அதீதம், கடைசியில துரியாதீதம் உயிர் படங்கள் அவத்தை அடையும். உண்மை உயிர்க்கன உணர்த்தும் அன்றே, இப்படிப்பட்ட ஒரு இயல்பு உயிருக்கு உண்டு என்று ஆகமங்கள் சொல்லும் என்று இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார். ஆகையினால் அன்பர்களே, இந்த பாடலிலே ஆன்மாவை பற்றி சொல்ல வருகின்றார். அதில் முதல் பாடலில் வந்து ஆன்மாவானது வினைக்கீடாக பொருந்திய உடலிலே தனக்குரிய கால எல்லை வரை நிலைபெற்றிருந்து வாயில்களாகிய பொறிகளை பற்றி கொண்டு விடயங்களை அறியும், அறிந்த விடயங்களை அனுபவிக்கும், ஆனாலும் அறிகின்ற தன்னை பற்றியோ தனக்கு உணர்த்தி வருகின்ற எம்பெருமான் திருவருள் பற்றியோ எதுவும் அறியாது. இந்த விடயங்களை அறிவதை கூட தொடர்ந்து அறிந்து வர முடியாமல் நனவிலிருந்து கனவு, அதிலிருந்து உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்ற அவத்தைகளை பொருந்தும். இப்படித்தான் உயிரானது உடம்பிலே வசித்து வருகின்றது என்று நம்முடைய வாழ்வியலை மிக அருமையாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். அடுத்தார் போல என்ன அப்படின்னா, என்ன உடம்புன்னு சொல்லி அதுக்குள்ள உயிர் இருக்குதுன்னு சொல்றீங்களே, இந்த உடம்பு தான் உயிர், வேற உயிர்னு ஒண்ணு தனியா இல்லை என்று கொண்டால் என்ன என்று ஒரு சாரார் கேட்கின்றார்கள். இப்ப நம்ம பார்த்த பாடலை கேட்ட உடனே பல்வேறு தடைகளை எழுப்புகின்றார்கள் ஒவ்வொருத்தர். சொன்னதெல்லாம் சரி, ஆனா உடம்புக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருந்து கொண்டு பொறிகள் வாயிலாக அறிந்து வரும்னு சொல்றீங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அந்த உடம்பு தான் உயிர், உடம்புக்குள்ள உயிர்னு ஒண்ணு தனியா இருக்குது எங்க தெரியுது இல்லையா. உடம்பு வேற உயிர் வேறன்னு எங்க பிரித்தறிய முடியுது, அப்படிதான் ஒண்ணும் இல்லையே. உடம்புதான் உயிர் என்று ஒரு சாரா சொல்கின்றார்கள். இன்னொரு சாரா சொல்கின்றார்கள், இது ரொம்ப மேலெழுந்த வாரியா சொல்றது, உடம்புதான் உயிர்னு சொல்ல முடியாது, எது அறிகின்றதோ அது உயிர் இல்லைங்களா. அறிவு உயிர் அறிவு குணமுடையது, ஆகவே அறிகின்ற பொருள் தான் உயிரா இருக்க முடியும். இந்த உடம்புல எது அறிகின்றது, ஒன்று ரெண்டு அல்ல ஐந்து இருக்கின்றன, அவைதான் அறிகின்றன. ஆமா, அந்த ஐம்பொறிகள் தான் இல்லைங்களா, கண்ணு, மூக்கு, செவி, வாய், தோல், தோலை தான் மெய்யுங்கிறோம். இந்த ஐம்பொறிகள் தானே அறிகின்றன, அறிபவை தானே ஆன்மாவா இருக்க முடியும், ஆகவே ஐம்பொறிகளே ஆன்மா என்று மற்றொரு சாரா சொல்கின்றார். இனி இன்னொருத்தர் சொல்கின்றார்கள், ஐம்பொறிகள் ஆன்மாங்கிறது அதுவும் மேலெழுந்த வாரியான சிந்தனை தான். நல்லா ஆழ்ந்து நோக்கினால் உட்கருவிகளாகிய அந்த கரணங்கள் அவைதான் ஆன்மா என்று சொல்றாரு. இந்த இதை இன்னும் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா, அந்த கரணங்கள் கூட கனவு வரைதான் அறிகின்றன, உறக்கத்தில் அந்த கரணங்களின் செயலே இல்லை. ஆனா பிராணவாயு உறக்கத்திலிருந்து ஒளிப்படுகிறது இல்லையா. பிராணவாயுவின் இயக்கம் இல்லைன்னா உயிர் போய்விட்டது என்றுதான் மருத்துவர்களும் சொல்கின்றார்கள். ஆகவே பிராணவாயுவே ஆன்மா என்கின்றார்கள். இப்படி எது ஆன்மா என்பதிலே பல்வேறு கருத்துக்களை ஒவ்வொருவர் கூறி வரும்போது ஆசிரியர் வந்து அவற்றையெல்லாம் மறுத்து அவற்றுக்கெல்லாம் வேறாக இருப்பது ஆன்மா என்று நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதை இந்த பாடலிலே அருமையாக செய்கின்றார். சிவஞான போதத்து மூன்றாம் சூத்திரத்திலும் அந்த கருத்து தான் உணர்த்தப்படுகின்றது. சிவஞான சித்தியாரிலும் அதுதான். அந்த அந்த கருத்துக்களை உபதேசம் மூலமாக கேட்ட நம்முடைய ஆசிரியர் நமக்கு இன்னும் அதை எளிதாக்கி தருகின்றார். முதல்ல உடம்பு என்பதை, இந்த உடம்புதான் உயிர் என்று சொல்லக்கூடாது, உடம்பு வேறு உயிர் வேறு என்று ஒரு ஏது காட்டி நிறுவுகின்றார். உரு உணர்வு இலாமையானும், உரு என்பது உடல், தூள உடல், மனிதன் விலங்கு பறவை அதிலையும் ஆண் பெண் என்று அறிவதற்கு ஏதுவாக உள்ள தூள உடல், தூள உடலே உயிர் என்பது உலகாயதரிலே ஒரு சாரார் கொள்கை. அதை மறுக்கின்றார். என்னன்னா ஆன்மா என்பது எது உணர்வு உடையதோ எது அறிவு உடையதோ அதுதான் ஆன்மா. நீ தூள உடல் தான் ஆன்மான்னு சொன்னா தூள உடலுக்கு உணர்வு இல்லையே, தூள உடலுக்கு உணர்வு என்பது இல்லையே, அறிவு என்பது இல்லையே. ஏன், உடல் தானே அறிகின்றது, பார்ப்பது கேட்பது சுவைப்பது எல்லாம் அந்த உடல் வச்சுதானே நடக்குது. அப்ப ஏன் உடலுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்றீங்க? உடலுக்கு உணர்வு உண்டு, ஆகவே உடல் தான் உயிர் என்று சொல்வார்கள். உடலுக்கு உணர்வு உண்டுன்னா உயிர் போன நிலைன்னு ஒரு நிலை சொல்றோம், மரணம்னு சொல்றோம். அப்பவும் உடம்பு இருக்கத்தானே செய்கிறது. அப்ப ஏன் உடம்புக்கு உணர்வு இல்லை அப்படின்னா, அப்போ அந்த பிராணவாயுவின் இயக்கம் இல்லை அதனால உணர்வு இல்லை. அப்படியா, சரி, மரணத்துக்கு கூட போக வேண்டாம், உறக்க நிலையை பார்ப்போம். உறக்க நிலையில பிராணவாயு எங்கிட்டு தானே இருக்குது, அப்பவும் உடம்புக்கு உணர்வு இல்லையே. ஆகவே உணர்வு என்பது உடம்பின் குணம் அல்ல, உணர்வு என்பது உடம்பின் குணம் அல்ல, உடம்புக்கு வேறாக இன்னொரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளின் குணம் தான் உணர்வு. அந்த உணர்வு குணத்தை உடைய அந்த பொருள் தான் உயிர். ஆகவே உடம்பிலே தங்கி இருக்கின்ற பொருள் உயிர், உடம்பையே உயிர் என்று சொல்லக்கூடாது. பிராணவாயு போகாத உறக்க நிலையில் கூட, பிராணவாயுவானது நீங்கி போகாமல் பிராணவாயு இருக்கக்கூடிய அந்த உறக்க நிலையில் கூட உடம்புக்கு உணர்வு இல்லை. நண்பர்களே, இப்பந்தான் ஐந்து அவத்தைகள் பார்த்தோம், நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள். இவற்றை வடமொழியில சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம். சிவஞான போதத்தில் இந்த பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளன. மெய்கண்டார் ஆசிரியர் மெய்கண்டார் மேற்கொள்ளிலே சொல்கின்றார். ஆகவே அந்த பெயர்களும் நமக்கு அவசியம். சாக்கிரம் சொப்பனம், கனவு சொப்பனம்னு சொல்லக்கூடிய வழக்கு பேச்சு வழக்கில் கூட இருக்குது. சாக்கிரம் ஜாக்கிரம் என்று சொல்வார்கள். ஜாக்கிரதை சொல்றோம் இல்லையா, விழிப்பா இருக்கணும், இந்த விழிப்பு நிலை நனவு நிலை ஜாக்கிரதைன்னு சொல்றாதான் ஜாக்கிரம். சொப்பனம் சுத்தி என்பார்கள், அதை தமிழ் விளக்குக்கு ஏற்ப சுளுத்தி என்று சொல்கின்றோம். அப்புறம் துரியம் துரியாதீதம் அஞ்சு அவத்தைகள். இந்த அஞ்சு அவத்தைகள்ல இப்ப பாருங்க, உடம்பே உயிர்னு சொல்றாங்களே, இந்த அஞ்சு அவத்தைகள்ல நனவு அவத்தையில உடம்புல அறிவு நிகழுது செயல் நிகழுது, அதை கண்டு மயங்கி உடம்பே தான் உயிர் என்று முடிவு கூறுகின்றார்கள். நனவு அவத்தை இருக்கட்டும், மற்ற நான்கு அவத்தைகளை பாருங்க, உடம்புக்கு அறிவு என்பது இல்லை என்பது தெளிவா தெரியணும். இதுக்கு நம்ம பெரிய ஆராய்ச்சி எதுவும் பண்ண வேண்டியதில்லை, வாழ்வியல்லே நம்ம தெரிந்து கொள்ளலாம் உடம்பு வேறு உயிர் வேறுன்னு. ஏன்னா நமக்கு இந்த உடம்பு தான் நாம அப்படிங்கிற கருத்து நமக்கு சின்ன குழந்தைலிருந்தே ஒரு அனுபவத்துல ஊறி போயிட்டுது இல்லையா. நம்முடைய போட்டோவை பார்த்தா அது நாமன்னு நினைப்போம், நாம தான் வேற வழியில, நமக்கு அடையாளமாக இருப்பது இந்த உடம்பு தான். வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. ஒரு தேர்வு எழுத போகிறோம்னா அங்க நமக்கு அடையாளம் காட்டுவது நம்முடைய பதிவெண், அந்த பதிவெண்ணை காட்டக்கூடிய அந்த ஹால் டிக்கெட், அங்க அந்த அடையாளம் இல்லாம நம்ம இருக்க முடியாது. பேருந்துல ரயில்ல பயணம் செய்யறோம்னா அங்க நமக்கு டிக்கெட்டு, நமக்கு அடையாளம், டிக்கெட்டு காணாது தனியா அடையாள அட்டை வேறப்போ காட்ட வேண்டியது இருக்கு. இப்படி நமக்கு அடையாள சின்னங்கள் நிறைய தேவைப்படுது, அது உலகின் இயல்பு. அதுல நமக்கு ரொம்ப நெருங்கிய அடையாளமாக இருப்பது இந்த உடல், அப்படிதான் சொல்லாம ஒழிய அது பற்றி இந்த உடலுக்கு வேறாக நம்மை பிரித்து அறிய முடியவில்லை, அதுவும் உண்மை. ஆனா அறியக்கூடிய ஒரு காலம் உண்டு. முத்துநிலை நெருங்கும் போது அந்த தத்துவ சுத்தியை சிவகுருநாதர் செய்யும் போது நாம அங்க தத்துவங்களை தரிசிப்போம், நம்ம வேறாக காண்போம். ஆன்ம தரிசனம் நம்மையும் நாம காண்போம், சிவ தரிசனம் சிவத்தையும் காண்போம். அப்போ அனுபவத்தின் நிச்சயமாக நமக்கு சுவாமி எம்பெருமான் காட்டப் போகின்றார். ஆனா இப்போ அனுமான அளவை மூலமாக நாம அதை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு உண்டான செயல்கள், ஆன்மாவினுடைய கதிக்கு உண்டான செயல்களை நம்ம ஊக்கமா ஈடுபட முடியும். இந்த உடம்பு தான் நாம என்ன, அப்ப உலக அனுபவத்துக்கு மட்டும் நம்ம ஈடுபட்டா போதுமே, எதுக்கு தத்துவ ஆராய்ச்சி சிந்தனைகள்லாம் தேவையில்லையே இல்லையா. ஆகையினால உடம்பு இருக்க வரைக்கும் நல்லா உலகத்தான இருக்கும் போதும்னு வந்துருமே. அதனால உடம்பு தான் உயிர்ங்கிற கொள்கை நம்மளை வந்து நம்ம வழிபாட்டு நிலையில இருந்தே நம்மளை பிரித்து கொண்டு போய்விடும். அது ரொம்ப அபாயமான ஒரு கொள்கை. உடம்பு தான் உயிருங்கிறது சும்மா ஏதோ ஒரு கருத்து இதை பாக்குறோம் அப்படி இல்லை. உடம்புதான் உயிர்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அப்போ உடம்புக்கு தேவையானதை மட்டும் நம்ம கவனிச்சுட்டு அதோட நமக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, இந்த நனவு நிலை ஒரு நிலையில தான் அந்த உயிர் வந்து இந்த உடம்புல வந்து அறிவு தொழில்கள்லாம் நடக்குது. மற்ற கனவுல பார்த்தோம்னா ஏதோ உள்ளுக்குள்ள நடக்குது, அது கனவு காண்பனுக்கு தான் தெரியும். வெளியிருந்து பார்க்கறதுக்கு கனவு நிலையில இருக்கிறானா உறக்க நிலையில இருக்கிறானா எல்லாம் ஒண்ணுதான். ஆகவே கனவு நிலையிலையும் ஒன்றும் அறிவு நிலை காணும், உறக்க நிலையில அது சுத்தமா கிடையாது. பேருறக்கம் உயிர் படங்கள் அறியாமைதான். அப்ப மற்ற நான்கு அவத்தைகளிலே ஒன்றையும் அறிய மாட்டாமல் கிடக்கின்ற உடல் நனவத்தையில மட்டும் எப்படி தானா அறியும்? அப்போ அந்த உடலா அறியுது நிச்சயமா இல்லை. உடலுக்குள்ளே இருந்து கொண்டு உயிர் தான் அறிகின்றது. செறிந்திடும் உடலுள் மண்ணி செயற்புடன் வாயில் பற்றி அறிந்ததில் அழுந்துவது எது? அது உயிர். அது உடம்புக்கு வேறானது, உடம்புக்கு உணர்வு என்பது கிடையாது. அப்புறம் ஓரொரு புலன்களாக மறுவி நின்று அறிதலானும். அடுத்தவர் என்ன சொன்னது, ஐம்பொறிகளே ஆன்மான்னாங்க. அஞ்சு பொறிகளும் சேர்ந்து ஒரு ஆன்மான்னு எப்படி கொள்வது? அதெல்லாம் அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. இல்லப்பா, அது வேறுபாடு இருக்கு. ஆன்மாவுக்கும் ஐம்பொறிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை நுணுக்கமாக காட்டுகின்றார் ஆசிரியர் மெய்கண்டார் வழியில் நின்று காட்டுகின்றார். ரொம்ப அற்புதமான விளக்கம். ஐம்பொறிகளே ஆன்மாங்கும் போது நமக்கு கொஞ்சம் மறுப்பது இன்னும் சிரமம். உடம்பு தான் ஆன்மாங்கிறத நம்ம மறுத்துட்டோம். ஏன்னா அஞ்சவத்தைகளை அறிஞ்சிருப்பதனால உடம்புக்கு உணர்வு இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக காட்டிட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க, ஒரு காரை வந்து நல்ல சாமர்த்தியமாக ஓட்டக்கூடிய டிரைவர் ஓட்டுறாரு, அந்த கார் பல விதமான இயக்கங்களை மேற்கொள்கிறது, முன்னால் போகுது பின்னால் போகுது ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்புது வைக்குது எல்லாம் செய்யுது. ஆனால் ஒரு காரை மரத்தடியில் நிறுத்தி போட்டுட்டு டிரைவர் உள்ளுக்குள்ளேயே ஓய்வெடுக்கிறாரு அல்லது வெளியே போயிட்டாருன்னா அப்போ அந்த காருடைய நிலைமை என்ன? அப்படியே போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும், அவ்வளவுதான். அதை மாதிரி தான் நனவு நிலையில அவ்வளவு இயக்கங்களை கொண்ட அந்த உடல் உறக்க நிலையில என்ன ஆகுது பாருங்க. அப்போ இயக்குகின்ற பொருள் அதை இயக்கவில்லை, அந்த இயக்குகின்ற பொருள் தான் உயிர். ஆகவே உடம்பை உயிர் என்று நம்ம சொல்லக்கூடாது. சரி, ஐம்பொறிகளை உயிர்னு சொல்லக்கூடாதா? உருவத்தை அறிவது எது? கண்தானே. ஓசை அறிவது எது? செவிதானே. ஏன் இந்த ஐம்பொறிகளை ஆன்மான்னு சொல்லக்கூடாது என்றால், ஆன்மாவுக்கும் ஐம்பொறிகளுக்கும் உள்ள வேற்றுமை ரொம்ப அற்புதமாக காட்டுறார். ஆன்மாவுக்கும் ஐம்பொறிகளுக்கும் ஒரு வேற்றுமை காட்டிட்டா அப்போ ஆன்மா வேறு ஐம்பொறிகள் வேறுனு ஒத்துக்கொள்ள தானே செய்யணும். என்ன வேற்றுமை? ஆன்மாவே அறிகிறதுன்னு சொல்றீங்க, ஐம்பொறிகளும் அறியுது, இப்போ வேற்றுமையே இல்லையே. அறிவதில் பெரிய வேற்றுமை இருக்கிறது. என்னவென்றால், ஐம்பொறிகளில் கண் என்ற பொறியை எடுத்துக்கொள்வோம், அது எதை அறியும்? உருவத்தை அறியும். சரிதான், உருவத்தை அறியும். ஓசை அறியுமா? எது? கண்ணு. ஓசை அறியுமா? மனத்தை அறியுமா? சுவை அறியுமா? கண்ணுக்கென்று உரிய விடயம் உருவம் தான், அதை மட்டும்தான் அறியும். அது மாதிரி செவி தனக்குரிய ஓசை என்ற விடயத்தை தான் அறியும், மூக்கு தனக்குரிய மனம் என்ற விடயத்தை தான் அறியும். ஒரு பொறி அறிந்த விடயத்தை மற்ற பொறிகள் அறிய மாட்டார். ஆனா ஆன்மாவாகிய உயிர் அது எப்படி அறியுது? அது உருவத்தையும் அறியும், ஓசையையும் அறியும், சுவையையும் அறியும், மனத்தையும் அறியும். இப்ப நாமெல்லாம் ஆன்மாக்கள், நாம என்ன சொல்லுவோம்? நாம வந்து உருவத்தையும் அறிகிறோம், ஓசையும் அறிகிறோம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ பொறிகளுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, ஒவ்வொரு பொறியும் தனக்குரிய ஒவ்வொரு விடயத்தை மட்டுமே அறியும். ஆனா ஆன்மாவோ அந்த ஐந்து பொறிகளையும் துணை கொண்டு ஐந்து விடயங்களையுமே அறிவது. ஆகவே பொறிகள் ஐந்தும் ஆன்மா அறிவதற்கு துணை செய்யக்கூடிய கருவிகளே அல்லாமல் அந்த பொறிகளே ஆன்மா என்று சொல்வது தவறு. ஐந்து விடயங்களையும் அறியக்கூடிய ஆன்மா வேறு, ஒவ்வொரு விடயத்தை மட்டுமே அறிந்து ஏனையவற்றை அறிய முடியாத பொறிகள் வேறு. எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்க. இப்படி எல்லாம் பல மயக்க கருத்துக்கள் இருந்து நம்ம ஆசிரியர்கள் நம்மளை எப்படி விடுவிக்கிறாங்க பாருங்க. அந்த நோக்கில் நம்ம ஆசிரியர் மேல, ஏன்னா ஆசிரியர் மேல அன்பு வராம நமக்கு சிவபெருமான் மேல அன்பு வராது. ஞானாசிரியர் வாயிலாக தான் நமக்கு வரணும். சிவபெருமான் தானே நமக்கு இப்படி ஞானாசிரியர் இறங்கி வந்திருக்கின்றார். அல்லது நம்ம ஆகமங்கள் எல்லாம் எடுத்து கற்று என்னைக்கு நாம தெளிவு காண முடியும் பாருங்க. நம்முடைய அருமை மொழியிலே இப்படி நம்முடைய ஞானாசிரியர்கள் அருள் செய்துள்ளார்கள். ஐம்பொறிகள் நாம இல்லைன்னா அப்ப என்ன? இதை நினைச்சு ஐம்பொறிகளை திருப்திப்படுத்திட்டோமா, படுப்போம் உறங்குவோம் அப்படின்ட்டு போயிடும் வாழ்க்கை. ஐம்பொறிகளை திருப்திப்படுத்துவதன் மூலமா நம்ம வாழ்க்கை இல்லை, அதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. ஏன்னா ஐம்பொறிகள் வேறு, நாம வேறு. நாமல்லாத ஐம்பொறிகளை நாம் என்று நினைத்து அவற்றை திருப்திப்படுத்துவதிலேயே வாழ்க்கை போய்விடக் கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த ஐம்பொறிகள் ஆக்கிவிடும். தேவாலயத்துல எத்தனை இடங்கள்ல இந்த ஐவருடைய ஆதிக்கம் மிகவும் வன்மையானதுன்னு எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து விடுபடணும். புள்ளுவர் ஐவர் கல்வர் புணத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர். நமக்கு கிடைச்ச காலத்தை எல்லாம் இவர்கள் சூறையாடி கொள்வார்கள் இல்லையா. இந்த பொறிகள் வந்து ஒவ்வொரு விடயங்கள்ல நம்மளை எடுத்து கொண்டு போய் நமக்கு கிடைத்த காலத்தை பூரா இவர்கள் சூறையாடி கொள்வார்களாம். சூறை கொள்வர் தூணெறி விளைய ஒட்டார் தூய நெறின்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தையே ஏற்பட விடாமல் செய்து விடுவார்கள் இந்த ஐவர்கள். அப்பர் பெருமான் சொல்றார், முள்ளுடை இவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமேன. சிவபெருமான் திருவடிக்குள்ள அடங்கியிருந்து இந்த ஐவரையும் நாம வென்று விடலாம், வீழ்த்தி விடலாம் என்றும் உபாயம் அருள்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஐம்பொறிகள் வேறு, நாம் வேறு என்ற ஒரு உணர்வு நம்மிடம் வந்து எப்போதும் நிலைபெற்று இருக்க வேண்டும். அடுத்தார் போல சொல்கின்றார், அந்த கரணங்களே ஆன்மான்னு சொன்னா என்னன்னா, எப்படி ஐம்பொறிகள் அறிவதற்கு துணை செய்தோ அது மாதிரி அந்த கரணங்கள் அனுபவத்துக்கு துணை செய்து, அவ்வளவுதான் இல்லையா. மனாதிகள் தம்மின் மண்ணி தருவயன் நுகர்தலானும், மனாதிகள் தம்மின் மண்ணின்னா அது அதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யும், அவ்வளவுதான். சித்தம் என்ன செய்யும், அதுக்குரிய வேலை சிந்தித்தல் அதைத்தான் செய்யும். அதுக்கு மேல அது தன்னை சித்தம்னு அறியாது, அடுத்த கருவியாகிய மாணவத்தையோ புத்தியையோ அது அறியாது. தனக்குரிய வேலையை செய்யறதுக்கு அது கருவியா இருக்கும், அவ்வளவுதான். மனம் என்ன செய்யும், அது சந்தேகத்தை எழுப்பும், அவ்வளவுதான். அகங்காரம் வந்து ஒரு ஊக்கத்தை தருவதற்கு அது துணை செய்யும். சரி, புத்தி என்ன செய்யும், அது ஆன்மா நிச்சயிப்பதற்கு இன்ன விடயம்தான், இன்ன ஓசைதான், இன்ன சுவைதான்னு நிச்சயிப்பதற்கு அது துணை செய்யும், அவ்வளவுதான். தத்தமக்குரிய தொழில்களைத்தான் செய்யும் ஒழியா ஐம்பொறி மாறி கண்ணு பார்ப்பதற்கு துணை செய்யும், அவ்வளவுதான். அத மாதிரி அந்த கணங்களும் தத்தமக்குரிய வேலைகள்ல நிலைபெற்று இருக்கும், அவ்வளவுதான். அதான் தமிழ் தம்மின் மண்ணின்னு சொன்னது. தருபயன் உகர்தலான, தருபயன்னா ஐம்பொறிகள் தந்த அந்த விடயத்தை ஆன்மா அனுபவிப்பதற்கு துணை செய்யும். உகர்தலானம்னா அனுபவித்தலானும்னு அர்த்தம். ஆனா அந்த கரணங்களே அனுபவிக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்ப ஐம்பொறிகள் அறியுதுன்னா என்ன அர்த்தம், கண்ணு பார்க்குது காது கேட்குதுன்னு என்ன அர்த்தம், ஆன்மா பார்ப்பதற்கு கண்ணு துணை செய்து, ஆன்மா கேட்பதற்கு காது துணை செய்துன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த கரணங்கள் அனுபவிக்கின்றனா ஆன்மா அனுபவிப்பதற்கு அந்த கரணங்கள் துணை செய்கின்றன என்றுதான் அர்த்தம். ஆகவே அனுபவத்துக்கு துணை செய்யும் ஒழிய அந்த கரணங்களே ஆன்மா அல்ல. ஆனாலும் ஆன்மாவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இந்த மனதையே வந்து ஆன்மா மாதிரி சொல்லுவாங்க. நெஞ்சே நீ வா இல்லையா, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே என்று சொல்லி இப்படி மனதின் மேல ஏற்றி சொல்வது அது ஒரு இலக்கிய வழக்காக சொல்வார்கள். ஏன்னா அந்த உயிரோடு ரொம்ப நெருக்கமா இந்த அந்த கரணங்கள் இருப்பதனால இவற்றை உயிர் என்று உபசாரமா சொல்வதுண்டு. மற்றபடி அவையே உயிர் அல்ல, அவையும் 36 தத்துவ கூட்டத்தை சேர்ந்தவைதான் அந்த கரணங்களும். சரி, உயிர் சடமாதலானும், உயிர் சடமாதலும் அந்த இடத்துல நம்ம வந்து ஜாக்கிரதையா பொருள் பண்ணணும். என்னன்னா உயிர் நீங்க சொன்ன இந்த இடத்துல உயிர்னு சொன்னது பிராணவாயு, பிராணவாயுக்கும் உயிர்னு பேர் உண்டு. உயிர்னு நீங்க சொன்னது ஆன்மா அல்ல, ஆன்மா ஜடம்னு அர்த்தமாயிரும், அது சித்தாந்த கருத்துக்கு விரோதமானதல்லவா. ஆன்மா ஆன்மா ஜடமும் அல்ல, அது தானே உணரும் சித்து பொருளும் அல்ல. அது பின்னாடி அழகா சொல்ல போற. இங்க உயிர்னு சொன்னது எதுன்னு கேட்டீங்கன்னா பிராணவாயு. பிராணவாயு எப்படிப்பட்டது, அது ஜடப்பொருள். பிராணவாயு ஜடப்பொருள். ஏன்னா பிராணவாயுவே ஆன்மான்னு சிலர் சொல்றாங்க. பிராணவாயு மட்டுமா இருக்கு, 10 வாயுக்கள் சொல்றாங்க. பிராணன், வியாணன், அபானன், கூர்மன் என்றெல்லாம் 10 வாயுக்கள். அதுல மற்ற வாயுக்கள்லாம் எப்படி ஜடமோ அத மாதிரிதான் பிராணவாயுவும். நம்ம அறிவியல் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, தாவரங்கள்லாம் வந்து இந்த ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பிராணவாயு தானே. அப்போ நாம ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம், பிராணவாயுவை எடுத்துக்கிறோம். அப்ப இந்த தாவரங்கள்லாம் ஆக்சிஜனை வெளிவிடுதுன்னா இந்த பிராணவாயு தான் உயிர்னா, அப்ப தாவரங்களும் அந்த உயிரையே தயாரித்து கொடுக்கின்றன அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரும் இல்லைங்களா. என்ன அப்படின்னா பிராணவாயு ஆன்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானது. அதனால இப்ப பிராணவாயு இயக்கம் இல்லைன்னா உயிர் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வர்றோம். அதை வச்சு பிராணவாயுவே ஆன்மான்னு சிலர் முடிவு பண்றாங்க. ஆனா அதை ஆசிரியர் மெய்கண்டார் ரொம்ப அற்புதமா மறுக்கின்றார். அருண் சிவாச்சாரியர் அதை அருமையா விளக்கி எடுத்து உரைக்கின்றார். மாபாடித்திர சுவாமிகளும் நம்முடைய உரைத்திரத்தினாலே ரொம்ப அற்புதமா விளக்குறாங்க. இங்க உமாதிசிவம் வேற ஒரு அணுகுமுறையில சொல்றார், பிராணவாயு என்பது அது ஒரு ஜடம் தானே, ஆன்மாவோ சித்து பொருள் அல்லவா, அதனால ஜடப்பொருளாகிய பிராணவாயுவை ஆன்மான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சுருக்கமா மறுக்கிறாங்க. சிவஞான போதத்துல எப்படி மறுக்கிறாருன்னா, அந்த பிராணவாயுவே ஆன்மான்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க கொள்கைப்படியே அது பொருந்தாதுன்னு மறுக்கிறார். அது ரொம்ப நயம். அது என்னன்னா உறக்கத்திலும் கூட பிராணவாயுவே தொழிற்படுகிறது. ஆகவே பிராணவாயு தான் ஆன்மா என்று சொல்றாங்க. அது அந்த இயக்கம் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால பிராணவாயுவே ஆன்மான்னாங்க. அதையே காரணமா சொல்லிட்டார் மெய்கண்டார், உறக்கத்திலும் பிராணவாயு தொழிற்படுவதனால பிராணவாயு ஆன்மா இல்லை. என் கருத்தை நிலைநாட்டுவதற்கு நான் என்ன ஒரு காரணம் சொன்னோ அந்த காரணத்தை வச்சே என்னை மறுப்பதா அப்படின்னு அவர்களுக்கு தாங்கிக்க முடியல. ஆனா மிகண்டார் தெளிவா உணர்த்திட்டார், ஆன்மா தலைமை பொருள். தலைமை பொருள்னா சிவபெருமானுக்கு அது அடிமைதான், அதுல சந்தேகம் இல்லை. பொறி கரணங்கள்லாம் ஆன்மா இயக்காட்டாலொழிய அது இயங்க மாட்டா அல்லவா. ஆன்மா இயக்குனா தானே பொறிகள் அந்த கரணங்கள்லாம் இயங்கும். இப்ப பாருங்க, உறக்கத்துல பிராணவாயு ஆன்மான்னு சொல்றான், உறக்கத்துல பிராணவாயு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கரணங்கள் தொழிற்படுதா உறக்கத்துல, இல்ல. ஐம்பொறிகள் தொழிற்படுதா, இல்ல. உறங்கிட்டு இருக்கிற முன்னாடி போய் உட்காந்து நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா நம்ம பாட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதான். அவர் ஒன்றும் கேட்க முடியாது அவரால். இந்த இவர் தான் செவி இருக்குதே கேப்பாருன்னு பேசிட்டு இருந்தா, செவியை கொண்டு ஓசை அறியக்கூடிய நிலையில அங்க ஆன்மா இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, அப்பவும் ஓடிட்டு இருக்க பாத்தீங்களா பிராணவாயு, அதுதான் ஆன்மாங்கிறாங்க. அப்படி அந்த ஆன்மா அப்படி இயக்கத்துல இருக்குமே ஆனால் அது செவியை இயக்கி அதன் மூலமாக அந்த ஓசையை அறிய வேண்டும். அறியலையே. இப்போ பிராணவாயுவை ஆன்மா என்று சொல்கின்றீர்கள், அப்போ அந்த பிராணவாயு இயங்குகின்ற உறக்க நிலையில மற்ற கருவிகளும் இயங்கணும் இல்லையா. உயிர் இயக்க நிலையில இருந்தா உடம்புக்கு அனுபவம் கிடைக்கணும். உறக்க நிலையில அனுபவம் கிடைக்கிறதா இல்லையே. அறிவோ அனுபவமோ உறக்க நிலையில் சிறிதும் இல்லை. அப்படிப்பட்ட உறக்க நிலையில் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அறிந்து அனுபவிக்கின்ற ஆன்மா பிராணவாயு தான் என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த பிராணவாயு தான் அறிந்து அனுபவிக்கின்ற ஆன்மானா? உறக்க நிலையிலேயே அறிவு விளங்கணும், அனுபவம் கிடைக்கணும் இல்லையே. அதனால பிராணவாயு ஆன்மா அன்று என்று அருமையா மெய்கண்டாரோ அருள் சிவம் விளக்குகின்றார்கள். இங்கு அது ஜடம் ஆகவே அது ஆன்மா இல்லை என்று ஆசிரியர் சொல்றார். ஆகையினாலே இதுகாரம் பார்த்தவற்றாலே தூள உடம்பு ஆன்மா அல்ல, ஐம்புரிகளும் ஆன்மா அல்ல, அந்த கரணங்களும் ஆன்மா அல்ல, பிராணவாயுவும் ஆன்மா அல்ல. இவற்றுக்கெல்லாம் வேறானது ஆன்மா. இது அறிவினை உடலின் உடலுள் அரிய வினைக்கு ஈடாக எடுத்த இந்த உடம்புக்குள்ளே ஆவி, ஆவின்னு சொல்றது இங்க ஆன்மா. இந்த ஆன்மாவானது அறிவினால் அறியும் என்றே திருவருள் உணர்த்த இந்த உடம்புக்குள் இருந்து ஆன்மா தனக்குரிய வினைப்பயன்களை அறிந்து அனுபவித்து வருகின்றது. ஆகையினாலே ஆன்மாவானது தூள உடலுக்கு வேறானது, ஐம்புரிகளுக்கு வேறானது, அந்த கரணங்களுக்கும் வேறானது, பிராணவாயுக்கும் வேறானது. வினைக்கீடாக அந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு திருவருளின் துணை கொண்டு இந்த ஆன்மா அறிந்து வருகின்றது என்று இந்த பாடலிலே ஆன்மாவானது பிறர் பிறர் சொல்கின்ற பொருள்களுக்கெல்லாம் வேறானது என்ற தெளிவு. என்ன அந்த ஆன்மாதான் நாம. அப்ப நாம யாருன்னு ஒரு தெளிவான ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு எது நல்லதோ அதை பெறக்கூடிய பாதையில நாம வாழ முடியும். ஆகவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் பெருமான் அருள் செய்தது போல தன்னை தெளிவாக அறிவிக்கிறது நம்ம அருமை தமிழிலே அறிவிக்கின்றது. பிற பிற மொழிகளையெல்லாம் ஆங்கில மொழியெல்லாம் கற்று அதுல நான் தான் யார் என்று விளக்கியுள்ளார்கள் சொல்லி பல நூல்களை கடினப்பட்டு பலரும் படிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய அருமை தமிழ் மொழியிலே நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள் எவ்வளவு தெளிவாகவும் இனிமையாகவும் தமிழ் கவிதையிலே எவ்வளவு இனிமையாக சொல்லியிருக்கின்றார்கள். சரி, இனி ஒரு சாரார் ஆன்மாவினுடைய உண்மையை உடன்பட்டு ஐயா உடம்புக்கெல்லாம் வேறாக பிராணவாயுக்கெல்லாம் வேறாக ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது ஐயா ஒத்துக்கிறோம் இல்லையா, ஆனா அந்த ஆன்மா வந்து இறைவன் திருவருளின் துணை கொண்டு அறியும்னு சொன்னீங்களே அதெல்லாம் வேண்டாம், ஆன்மா தானாகவே அறியும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு சாரார் ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது ஆனா அதுக்கு அறிவு என்பதே கிடையாது, அது தானாகவும் அறியாது என்று இன்னொரு சாரார் சொல்றாங்க. ரெண்டு கருத்தையுமே ஆசிரியர் மறுக்கின்றார். ஒரே ஒரு காரணம் காட்டி ரெண்டு கருத்தையும் மறுக்கின்றார் இல்லையா. பாருங்க விளையாட்டுல கூட இப்போ கிரிக்கெட் விளையாட்டு எடுத்துக்கிட்டா ஒரு பந்து வீசினா அதுல ஒருத்தரை தான் அவுட் ஆக முடியும், ஒரு பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆக முடியும். ஒரு பந்து வீசி ரெண்டு பேட்ஸ்மேன் அவுட் ஆக முடியுமா? ஏன்னா எதுக்கு ஒருத்தர் நிற்பார், இங்க பந்து வீசுவது பக்கம் ஒருத்தர் நிற்பார். ஒரு பந்து வீசி ரெண்டையுமே ரெண்டு பேரையுமே அவுட் ஆகுங்கிறதே முடியாது இல்லையா. ஆனா இங்க ஒரே ஒரு ஏது காட்டி ரெண்டு கொள்கைகளை மறுக்கின்றார் ஆசிரியர். ஒரே ஒரு ஏது, ஒரு காரணம் தான், ஒரு ரீசனிங்ல ரெண்டு. அந்த இதுல என்ன வேடிக்கைனா அந்த ரெண்டு கருத்துக்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை, சித்தாந்தத்துக்கும் மாறுபட்டவை. அந்த ரெண்டு கருத்துக்களும் சித்தாந்தத்துக்கு மாறுபட்டவை, மேலும் அந்த ரெண்டு கருத்துக்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை. இப்படிப்பட்ட ரெண்டு கருத்துக்களை ஒரே ஒரு காரணம் காட்டி ஆசிரியர் உமாசியும் மறுக்கின்றார்கள் சொன்னால் அப்பதான் அந்த தர்க்கத்தினுடைய ஒரு சிறப்பு நம்ம நூல்கள்ல எவ்வளவு சிறப்பா இடம்பெற்றிருக்கு பாருங்க இல்லையா. தர்க்கத்தினுடைய சிறப்பு அப்படி இடம்பெற்றிருக்கு. அந்த இது முன்னாடி பாயிர பகுதியில புறச்சமயத்தவர்கீர்களாய் அகச்சமயத்தொழியாயின் ஒரு பாடல் பார்க்கும் போது புகழ் அளவைக்கு அளவாகின்னு ஒரு தொடர் வந்தது. அப்போ அந்த தர்க்கத்தினுடைய அவசியம் சிறப்பெல்லாம் நம்ம சுருக்கமா பார்த்தோம் இல்லையா. அந்த தர்க்கத்தினுடைய ஒரு சிறப்பு பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு காரணம் சொல்றாரு, இவங்கிறதும் அடிபட்டு போகுது அவங்கிறதும் அடிபட்டு போகுது. என்ன அப்படின்னா வேடிக்கையா ஒரு நகைச்சுவை துணுக்கு சொல்வார்கள். என்ன அப்படின்னா பஸ்ல ஒருத்தன் பயணம் செய்கின்றானா, அப்போ நண்பன் ஒரு கேள்வி கேட்கிறானா, கண்டக்டரும் ஒரு கேள்வி கேட்கிறானா, இவன் ஒரே வார்த்தை சொல்றான், ரெண்டு பேருக்குமே இது பதிலாகுது அப்படிங்கிறான். நண்பன் என்னக்குறான், காலில் ஏதோ கட்டு போட்டுருக்கானா, காலில் என்ன கட்டுன்னு கேட்கிறான். கண்டக்டர் வந்து எந்த ஊருக்கு போகணும்னு கேட்கிறாரு, செங்கல்பட்டுன்னு ஒரே வார்த்தை சொல்றான். என்ன அப்படின்னா காலில் என்ன கட்டுனா செங்கல்பட்டு, செங்கல்ல தெரியாம இடிச்சுக்கிட்டேன். கண்டக்டர் என்ன ஊருக்கு போகணும்னு கேட்கிறாரு, அதுவும் செங்கல்பட்டுக்கு போகணுங்கிறான். ஒரே விட ரெண்டு பேருக்குமே அது பதிலாக அமைந்தது ஒரே வார்த்தை என்று ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள். அத மாதிரி ஒரே கருத்து என்னன்னா, ஆன்மா தானே அறியும் அறிவுடைய பொருள்னு ஒரு சாரார் சொல்றான், இன்னொருத்த அதுக்கு நேர்மாற ஆன்மா தானும் அறியாது உணர்த்தினாலும் அறியாது அதுக்கு அறிவே கிடையாதுங்கிறான். ஒருத்தன் அப்ப என்ன சொல்றான், ஆன்மாவுக்கு அந்த தகுதிக்கு மீறிய இயல்பு சொல்றான் தானே அறியுங்கிறான். இன்னொருத்தன் ஆன்மாவுக்கு இருக்க தகுதியும் இல்லைங்கிறான் அதுக்கு அறிவே கிடையாதுங்கிறான். ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் சொல்லி மறுக்கிறாரு பாருங்க, அறிவெனில் வாயில் வேண்டாம் அன்றெனில் அவைதாம் என்னை, முடிஞ்சு போச்சு.